வணக்கம் நேயர்களே, இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. நமது பண்பலையில் வாரந்தோறும் புதன்கிழமை புத்தக மதிப்புரை என்ற சிறப்பு நிகழ்ச்சியாக நம்ம எல்லாருமே தொடர்ந்து மகிழ்ச்சியாக கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்று புதுக்கோட்டை எழுத்தாளர் மற்றும் சமூக ஆர்வலர் திருமதி ஜெய வேதாச்சலம் அவர்கள் பெண்மையின் பேராற்றல் என்ற புத்தகத்துடைய மதிப்புரையை நமக்கு எடுத்துக் கூறுவதற்காக தற்போது நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க. வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெற்றோர்களே, குழந்தைகளே, புத்தகங்கள் வாசிக்க பழக்குங்கள். நேரம் இல்லை என்று கருதுகிறீர்களா? 4 வரிகளை படிக்க சொல்லுங்கள், அல்லது 3 வரிகளை. அதற்கும் இயலவில்லை என்றால் 2 குறளை படிக்க சொல்லுங்கள். இப்படி குழந்தைகளை வாசித்து பழகும் போது நிச்சயமாக அவர்கள் அவர்களாகவே புத்தகங்களை வாசிக்க கற்றுக்கொள்வார்கள். ஒரு புத்தகத்தில் உள்ள ஒரு பக்கமோ அல்லது ஒரு பத்தியோ அல்லது ஒரு வரியோ அல்லது ஒரு வார்த்தையோ நிச்சயமாக ஒருவரை மாற்றிவிட இயலும். இந்த அருமையான தருணத்திலே ஒரு நூல் ஆசிரியரை பற்றியும் அவர் படைத்த பெண்மையின் பேராற்றல் என்ற நூலையும் உங்களிடையே அறிமுகம் செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பெண்மையின் பேராற்றல் என்ற நூலை எழுதியவர் மருத்துவர் கலைவேந்தன் அவர்கள். இவர் புதுவையைச் சேர்ந்தவர். பல் மருத்துவர் மற்றும் புற்றுநோய் சிகிச்சை ஆலோசகர். புகையில்லா சமுதாய இயக்கத்தின் தலைவர். அகில உலக தமிழ் நண்பர்கள் சமூக இயக்கத்தின் தலைவர் என பன்முக திறமை கொண்ட பேராளுமை. மருத்துவத்தை தொழிலாக கொண்டாலும் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று நாமக்கல் கவிஞர் பாடியதற்கிணங்க தமிழ் பற்று மிக்க தமிழ் பற்றாளர் என்றுதான் சொல்ல வேண்டும். இவர் பாரத் சேவர், மக்கள் மருத்துவர், திருக்குறள் தூதர், வள்ளலார் விருது இளம் சாதனையாளர், அப்துல் கலாம் விருது உள்ளிட்ட பல விருதுகளை தன்னகத்தை கொண்ட பெருமைக்குரியவர். தற்போது மத்திய அரசின் திரைப்பட தணிக்கைத்துறை அதிகாரியாக சென்னை மண்டலத்திற்கு நியமிக்கப்பட்டுள்ளார் என்பது மிகவும் பெருமைக்குரிய விடயமாக கருதுகிறோம். இந்நூல் ஆசிரியர் மனித மருத்துவம் சிகரம் தொடலாம் வா, என்னுள் நான் குரு பாதை கோடி நன்மை, பயணங்கள் முடிவதில்லை என்ற நூல்களை எழுதிய சிறப்புக்குரியவர். இப்படி பன்முக திறமை கொண்ட ஒரு ஆழ்மையின் நூலை இங்கே அறிமுகம் செய்வதில் பெருமை அடைகிறேன். வாங்க புத்தகத்திற்குள் போகலாம். பெண்மையின் பேராற்றல் என்ற தலைப்பே மிகவும் ஈர்க்கத்தக்கதாக இருக்கிறதல்லவா? பெண்மை வாழ்கென்று போற்றிடுவோமடா, பெண்மை வெல்கென்று கூட்டிடுவோமடா என்று முழங்கிய பாரதிக்கு இடையில் பெண்மையின் பேராற்றல் என்ற தலைப்பில் பெண்களை ஒரு பெரிய ஆற்றலாக பார்ப்பதும், பெண்களை பெண்களாக பாருங்கள், பூக்களாக பார்க்காவிட்டாலும் உணர்வோம் பெண்மையின் பேராற்றல், மென்மையை வணங்குவோம் என்று தனது நூலில் குறிப்பிட்டிருப்பது உண்மையில் பாராட்டத்தக்க விடயம். பெண்களை ஒரு போகப் பொருளாகவோ அல்லது அடிமைகளாகவும் 2-3 பட்சமாக கூட மதிக்காத மதிக்கட்ட இச்சமூகத்தின் மத்தியில் இப்படி ஒரு ஆண்மகன் இருக்கிறார் என்று நினைக்கும் போது மனம் மகிழ்ச்சி அடைகிறது. அவரது கையை குலுக்கி பாராட்ட தோன்றுகிறது. இவர் இந்த நூலில் 12 தலைப்புகளில் தனது கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். அதில் முதல் தலைப்பே பிரம்மாண்டமாக இருக்கிறது. இயற்கையின் பிரம்மாண்டம் பெண்மை என்கிறார். இயற்கைதான் பிரம்மாண்டம் இங்கே. ஆனால் இவர் இங்கே பெண்மைதான் இயற்கையின் பிரம்மாண்டம் என்று கூறுகிறார். இவரது எண்ணங்களும் செயல்களும் உண்மையில் பிரம்மாண்டமாக பிரமிக்கத்தக்க வகையிலேயே இருக்கிறது. பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற பாரதியின் கூற்றுக்கிணங்க பிரம்மாண்டமான சாதனைகளை படைக்கும் பெண்கள் இங்கு ஏராளம் என்று கூறுகிறார். பெண் என்பவள் இல்லை என்றால் அன்பு எனும் வார்த்தைக்கு அர்த்தமில்லாமல் போயிருக்கும். நம்ம எத்தனை பேர் நம் வீட்டு சபைகளில் பெண்களின் பலத்தை பற்றி பேசியிருக்கிறோம் என்று இச்சமூகத்தை பார்த்து கேள்வி எழுப்புகிறார். அவர்களின் திறமைகளை நாம் பேச வேண்டும் என்றும் எல்லோருக்கும் வலியுறுத்துகிறார். 2வதாக அன்னையை பற்றி பேசுகிறார். அன்னை ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு என்ன கஷ்டப்படுகிறாள், அந்த பிரசவ வழியை பற்றி இங்கே குறிப்பிடுகிறார். என்னவெனில், 20 எலும்புகள் ஒரே நேரத்தில் முறிவு ஏற்பட்டால் என்ன வழி ஏற்படுமோ அந்த வழியை பிரசவத்தின் போது ஒரு தாய் அனுபவிக்கிறாள். அதனால் ஒவ்வொரு பிரசவத்தின் போதும் அவளது கணவன் கூட இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்ற போது அவள் எவ்வளவு வேதனையை அனுபவிக்கிறாள் என்பதை உணர்வான் என்பதை பெண்களின் மீதான அக்கறையோடு இங்கே குறிப்பிடுகிறார். இங்கே அன்னையை பற்றி பேசுகையில் சில கவிஞர் பெருமக்கள் எழுதிய கவிதைகளையும் நினைவு கூறுகிறார். அன்னையைப் போல் ஒரு தெய்வம் இல்லை, அவள் அடித்தொழ மறுப்பவர் மனிதர் இல்லை, மண்ணில் மனிதர் இல்லை என்று கவிஞர் காமு செரிப் அவர்கள் பாடலையும், விண்ணை படைத்தான் மண்ணை படைத்தான், காற்றும் மழையும் ஓவியம் படைத்தான், பூமிக்கு அதனால் நிம்மதி இல்லை சாமி தவித்தான், தாயை படைத்தான் கவி பேரரசு வைரமுத்து கவிதையும் இங்கே எடுத்து எழுதியிருக்கிறார். அன்னைக்கு மருத்துவ கவிஞரும் ஒரு கவிதையை இங்கே படைத்திருக்கின்றார். என்ன என்று பார்ப்போம். பெண்மைக்கு சிறப்பு தாய்மை என்றால் அந்த பெண்மையை கையாளும் ஆண்மைக்கும் மறுபெயர் தாய்மை என்பதே உண்மை என்று கூறுகிறார். இது போன்று ஒவ்வொரு ஆணும் நினைத்துவிட்டால் பெண்மையை நிச்சயமாக காப்பாற்றப்படும். கவிஞர் வாணி அவர்கள் எழுதிய ஒரு திரைப்பட பாடலையும் இங்கே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.
பசும் தங்கம் பொது வெள்ளி மாணிக்க மணி வைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா, நிலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தன்னில் தாயன்பு கிடைக்காதுமா
என்ற பாடல். மிகவும் உருக்கமான பாடல். பலமுறை இந்த பாடலை கேட்டாலும் சலிக்காத பாடல். மூன்றாவதாக அகிலம் போற்றும் அன்னை தெரசா அவர்களை பற்றி இங்கே இந்த நூலில் குறிப்பிட்டிருக்கின்றார். அன்னை தெரசா அவர்கள் அகிலமே வியந்து பார்த்த ஒரு பெண்மணி. தொழுநோய் என்று சொன்னாலே அன்னை தெரசா அவர்கள்தான் என் கண்முன் வந்து நிலநாடுகிறார். ஏனெனில் அவர்தான் தொழுநோயால் பாதிக்கப்பட்டு இறக்கும் தருவாயில் இருந்தவர்களின் அருகில் அமர்ந்து அவர்கள் உடலில் இருந்து வெளியேறும் நாட்டத்தை கூட பொருட்படுத்தாமல் அவர்களுக்காகவே வாழ்ந்தார் புனித அன்னை. இந்திய தாய் பெற்றெடுக்காத பிள்ளை நமக்கு கிடைத்த அன்னை. நமது நூலாசிரியர் அன்னை தெரசா அவர்களை குறிப்பிடுகையில் புனிதர் அன்னை தெரசா என்கிறார். மக்கள் சேவையே மகேசன் சேவை. ஆமாம், அவர் மக்களுக்கு சேவை செய்தார், அதன் மூலம் கடவுளுக்கு சேவை செய்தார். மனிதர்களுக்கு செய்கின்ற சேவைதான் மனிதர்களுக்கானது அல்ல, அது இறைவனுக்கானது என்று குறிப்பிட்டுள்ளார். அடுத்ததாக பூவும் பொட்டும் பூவையர்க்கு அவசியம் என்று குறிப்பிடுகிறார். பூவும் பொட்டும் அழகுக்கானது மட்டுமல்ல ஆரோக்கியத்துக்கானதும் கூட என்கிறார். ஒவ்வொரு மலருக்குரிய பண்புகளையும் இந்த நூலில் குறிப்பிடுகிறார். குறிப்பாக மல்லிகையை பற்றி பேசும்போது தீர்க்க சுமங்கலி என்ற பழத்திற்காக வாணி அவர்கள் எழுதிய பாடலான
மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்லவோ
என்ற பாடலை நினைவு கூறுகிறார். மல்லிகை பூச்சோடி அதோடு ஒரு ரோஜாவை கூட சூடிக்கொண்டால் அது தமிழகத்தின் அடையாளம் என்று குறிப்பிடுகிறார். பூ எப்படி வைக்க வேண்டும், எப்படி வைக்கக்கூடாது, எந்த பூ சூட வேண்டும், எது சூடக்கூடாது என்ற ஆலோசனைகளையும் இங்கே இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். அடுத்ததாக ஆகா மெல்ல நட மேனி நன்றாகும் என்ற தலைப்பில் நடைப்பயிற்சி மேற்கொண்டால் என்னென்ன உடல் நல கோளாறுகளில் இருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள இயலும் என்பதையும், நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் போது என்னென்ன விடயங்கள் கவனிக்கப்பட வேண்டும் என்பதையும் அவர் சொல்ல தவறவில்லை. அதுபோல் யோகா பயிற்சி எந்த அளவிற்கு முக்கியமானது என்பதையும் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். அடுத்து பெண்கள் நாட்டின் கண்கள் என்ற தலைப்பில் பெண்ணின் பெருமையை பேசுகிறார். ஒரு குடும்பத்தில் பெண் குழந்தை பிறந்தால் மகாலட்சுமியே பிறந்திருக்கிறாள். வீட்டிற்கு விளக்கேற்ற ஒரு பெண் பிள்ளை வேண்டும், ஒரு பொண்ணு பிறந்தா போதும் எனக்கு என்று பெற்றோர்கள் பகிர்ந்து கொள்வதை நாம் அங்கும் இங்கும் கேட்கின்றோம். இதே வார்த்தைகளை ஆணுக்காக பயன்படுத்துவதில்லை. அதுபோல் நாம் நாட்டை நம் தாய்த்திரு நாடு என்று சொல்கிறோம். நதிகளுக்கு கூட பெண்களின் பெயரை வைத்து அழைக்கின்றோம். உதாரணமாக கங்கை காவேரி என்று சொல்கிறோம். இயற்கையை கூட இயற்கை அன்னை என்றுதான் சொல்ல வேண்டும். இவை அனைத்தையும் பெண்மையின் வடிவங்களாக பார்ப்பதற்கு காரணம் பெண்மை எப்போதும் நன்மையை செய்கிறது என்ற உண்மைதான் இந்த உலகை வாழ வைக்கிறது என்பதை உணர்ந்ததால்தான் என்று குறிப்பிடுகின்றார் இந்நூல் ஆசிரியர். தனது நூலில் 7வது தலைப்பாக நூல் ஆசிரியர் வைத்திருக்கும் தலைப்பு என்னவென்றால், அன்பும் அறிவும் கலந்ததே பெண்மை என்கிறார். பெண் என்பவள் ஒரு தாயாய், மகளாய், மனைவியாய், சகோதரியாய், நட்பாய், நலம் விரும்பியாய், வழிகாட்டியாய், காலத்துக்கு காலம் ஒரு பெண் இருக்கும் பொறுப்புகள், கதாபாத்திரங்கள் எத்தனை எத்தனை. உணர்வுகளின் கலவையாய் பெண்ணை தவிர சிறந்த வேறொரு உயிரினை நம்மால் இவ்வுலகில் காட்ட இயலுமா என்ற வினாவும் எழுப்புகின்றார். நிச்சயமாக இயலாது என்றுதான் இதற்கான பதிலாக இருக்கக்கூடும். அவள் இயங்கும் சக்தியாகவும் இயக்கும் சக்தியாகவும் காணப்படுகிறாள். பெண் என்பவள் இயங்கும் சக்தியாகவும் இயக்கும் சக்தியாகவும் காணப்படுகிறாள் என்று பெண்களை தன் உச்ச தலையில் வைத்து கொண்டு கொண்டாடுகிறார். இவர் போன்ற ஒரு ஆண்மகன் ஒவ்வொரு வீட்டிலும் இருப்பது நிச்சயம். இருந்தால் இந்த குடும்பமும் நலமாக வாழும், இந்த நாடும் நலமாக வாழும். இங்கே இயங்கும் சக்தி, இயக்கும் சக்தி என்பதற்கு ஔவை அதியமான் நட்பை இங்கே குறிப்பிடுகிறார். அன்பினால் உண்டான நட்பானது நிகழ இருந்த ஒரு பெரும் போரையே தடுத்து நிறுத்தியது. ஔவையின் அறிவு கூர்மையால் என்பது எத்தனை அற்புதம். தனது 8வது தலைப்பில் தாய், மனைவி, மகள், ஆணின் வரம் என்று குறிப்பிடுகிறார் இந்நூல் ஆசிரியர். அதற்கு 3 கவிதைகளையும் இங்கே படைத்திருக்கிறார். தேடி தேடி அலைந்தாலும் அமர முடியாத சிம்மாசனம், தேடி தேடி அலைந்தாலும் அமர முடியாத சிம்மாசனம் தாயின் கருவறை. இது தாய்க்கான கவிதை. ஒவ்வொரு ஆணும் வெற்றி கொடி நாட்ட வேண்டிய முதலிடம், ஒவ்வொரு ஆணும் வெற்றி கொடி நாட்ட வேண்டிய முதலிடம் இல்லத்தரசியின் இதயம். இது மனைவிக்கானது. நம்மை கருவறையில் சுமந்த தாயை நாம் கருவாக்கி உருவாக்க முடிந்தால் அதுதான் நம் மகள். இது மகளுக்கான கவிதை என்று இந்த புத்தகத்தில் அவர் குறிப்பிடுகிறார். ஒரு ஆணின் வாழ்க்கையில் தாய், மனைவி, மகள் மூவரும் அவர்களின் வெற்றிக்கு காரணமாக இருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார். வண்டி உருண்டோட அச்சாணி தேவை என்பது போல், வாழ்க்கை எனும் வண்டி உருண்டோட பெண்கள் என்ற அச்சாணி தேவை, இல்லை என்றால் ஸ்தம்பித்து விடும் என்று மிக அழகாக இந்த நூலில் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்நூல் ஆசிரியர். மகாகவியும் புரட்சி கவியும் கனவு கண்ட புதுமை பெண்கள் என்ற தலைப்பில் இவ்வாறாக குறிப்பிடுகிறார் இந்நூல் ஆசிரியர். பாரதி பெண் விடுதலையை மூச்சாக கொண்டவன், எழுத்தாயுதத்தில் பெண் உரிமையை வரைந்தவன், ஆணாதிக்க சமூகத்தை அறைந்தவன், பெண் கல்வியும் பொருளாதார சுதந்திரமே பெண் விடுதலைக்கான ஊற்றென முழங்கியவன் என்று பாரதியை நினைவு கூர்கிறார். கனல் கக்கும் பாடல் வரிகளின் மூலமாக பெண்களுக்கு உத்வேகம் அளித்தவன் பாரதி என்றும் இங்கே நினைவு கூர்கிறார். உயிரை காக்கும் உயிரினை சேர்த்திடும், உயிரினுக்குயிராய் இன்பமாகிடும், உயிரினும் இந்த பெண்மை இனிதடா ஊது கொம்புகள் ஆடு கழிகொண்டே என்று முழங்கிய பாரதியின் பாடலையும் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். பெண் உலகம் எப்படியாக இருக்க வேண்டும் என புரட்சி கவி பாரதிதாசன் சொல்கிறார் என்றால், நாட்டு முன்னேற்றத்தில் ஈடுபாடு கொண்ட பெண்கள் நிறைந்த நாடு நிச்சயமாக வளர்ச்சியடையும். அத்தகைய பெண்களை உருவாக்க வேண்டும் என்று பாரதிதாசன் கூறுகிறார். அதற்கு பெண் அடிமை இல்லாத நிலை வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருப்பதாக இந்நூலில் அவர் சொல்லியிருக்கிறார். அதையும் நினைவு கொண்டு பெண்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அவல நிலையை சுட்டி காட்டுகிறார் இந்நூல் ஆசிரியர். பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் திருநாட்டு, மண் அடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பே என்ற புரட்சி கவிஞனின் கவிதை வரிகளையும் இங்கு சுட்டி காட்டுகிறார். அதாவது, முயலுக்கு கொம்புகள் கிடையாது, இல்லாத கொம்பு ஒன்றை எப்படி வளராதோ அது போன்றே பெண்களுக்கு விடுதலை இல்லை என்றால் நாட்டுக்கும் விடுதலை கிடையாது என்று இந்திய விடுதலைக்கு முன்பே பாடியிருக்கிறார் புரட்சி கவி பாரதிதாசன். என்னை சிந்தனை பெண்மையை போற்றிய பாரதியும் பாரதிதாசனும் வாழ்ந்த பூமிதான் இப்போது பெண்மையை இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது என்று நினைக்கும் போது வேதனை வந்து போகாமல் இல்லை. சாதனை மகளிர் என்ற தலைப்பில் புற்றுநோய் மருத்துவத்துறைக்காக தனது வாழ்வையை அர்ப்பணித்தவராக அறியப்படும் மருத்துவர் சாந்தா அவர்களை பற்றியும், மாண்புமிகு மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை பற்றியும், பத்ம விபூஷன் விருது பெற்ற திருமதி பத்மா சுப்பிரமணியன் அவர்கள் இசையில் அவர்கள் செய்த சாதனைகள் பற்றியும், தனது 11 வயதில் பெண்களின் உரிமைக்காகவும் பாகிஸ்தானின் அமைதிக்காகவும் குரல் கொடுத்து தலிபான் தீவிரவாதியால் சுட்டுக் கொல்லப்பட்ட மலாலா சிறு வயதில் நோபல் பரிசு பெற்ற கொடுமைக்குரியவர் என்ற செய்திகளையும், சமூக போராளியான லீலாவதி அம்மையார் சுதேசி இயக்கம் என்ற கொள்கையை கொண்டு ஆங்கிலேயருக்கு எதிர்ப்பு தெரிவித்து கதகாடை அழிந்ததாக 3 சிறை சென்ற ஒரு ஆளுமையை பற்றியும், காந்தியடிகளின் அபிமான பெண்மணியான வீர பெண்மணி அஞ்சலையம்மாள் அவர்களின் சரித்திரத்தையும் பக்கம் பக்கமாக எழுதி தள்ளியிருக்கிறார் இந்நூல் ஆசிரியர். பெண்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, புயலன எழுபவர்கள் என்று மருத்துவர் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். இறுதியாக, புயலென புறப்படு பெண்ணே என பெண்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கும் மேற்கோள்களோடு மிகச் சிறப்பாக இப்புத்தகத்தை எழுதி முடித்திருக்கிறார். நம் வீட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய புத்தகம் இது, வாசிக்க வேண்டிய நூல். பாரதி பாரதிதாசன் ஔவையார் என பல ஆளுமைகளின் வரிசையில் நின்று கொண்டிருக்கின்ற இந்நூல் ஆசிரியர் பெண்மையை போற்றுவோம் என்று கூற்று கூறியிருக்கின்றார். இவரது நூலை இங்கே அறிமுகம் செய்வதற்கு எனக்கு உதவிய அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெயா வேதாச்சலம், புதுக்கோட்டையிலிருந்து.
நேயர்களே, இதுவரை பெண்மையின் பேராற்றல் என்ற புத்தகத்தின் மதிப்புரையை நமக்கு தெளிவாகவும் பொறுமையாகவும் எடுத்து கூறிய திருமதி ஜெய வேதாச்சலம் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண்கள் 6380077959 என்ற எண்களையும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு எப்போ வேண்டுமானாலும் அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள பல்வேறு விதமான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.